புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச தர்பூசணி தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் உதயகுமார் அவர்கள் தாகம் தணிக்கும் தர்பூசணியை பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தேசிய தர்பூசணி தினத்தை சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில் பேராசிரியர் ஐயா அவர்களை நேர்காணல் எடுக்கிறதுல புதுகை பண்பலை நேர்கள் சார்பாக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம்.
என்னுடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனைவர் மு உதயகுமார். தாவரவியல் துறையில் துணை பேராசிரியராக 9 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகின்றேன். திருநெல்வேலியில் உள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் நான் பணியாற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான காடுகள் குறித்து கடந்த 17 ஆண்டுகளாக நான் ஆய்வு செய்து வருகின்றேன்.
நம்ம இன்றைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேசிய தர்பூசணி தினமா தேசிய அளவுல நம்ம கடைபிடிச்சு வர்றோம். ஒரு தர்பூசணிய தேசிய அளவுல கடைபிடிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னவாங்கய்யா இருக்கு?
தர்பூசணிய வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களோட வரலாற்றில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அது மனிதர்கள் வந்து அதை விவசாயம் செய்து அந்த அதில் கிடைக்கக்கூடிய அந்த கனியை வந்து உண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கான வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகிப்தில் வந்து அதனுடைய விதைகள் நம்ம எகிப்தில் பார்க்குறோம் இல்லையா பிரமிடுகள், ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த இதோட விதைகள் வந்து அங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த கலஹாரி பாலைவனம் கலஹாரி டெசர்ட்னு சொல்லுவாங்க, அந்த டெசர்ட் வழியாக வந்து மக்கள் நடந்து போகிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கும் அந்த இடத்துல. அவங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த தர்பூசணி பழத்தை வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. எப்போ வந்து அந்த தர்பூசணி பழம் விளையுமோ அந்த காலகட்டத்தில் தான் அந்த குறிப்பிட்ட பாலைவனத்தை தாண்டி அந்த வியாபாரிகள் அந்த காலத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வியாபாரிகள்லாம் கடந்து சென்றிருக்கிறாங்க. ஏன் இந்த பழத்தை ரொம்ப நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா இயற்கையாகவே இது அதிக நீர் சத்து கொண்டது. ஸோ அந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது இந்த பழத்தை வந்து உணவாக அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பாலைவனத்தை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து மனிதனோட உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பழம் வந்து தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்குது. நம்ம நாட்டில் வந்து இது இல்லாத பட்சத்தில் கூட இது வந்து ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது. இருந்த போதிலும் இந்தியாவில் வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு 400 முதல் 500 வருடங்களாக இது வந்து நம்ம வந்து பயிர் பண்ணிக்கிட்டு வரோங்க ஐயா.
ஐயா, இப்போ பொதுவாக பழங்கள் அப்படின்னு சொன்னாலே அனைத்து வகை பழங்களுமே மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லா மருத்துவர்களுமே சரி ஊட்டச்சத்து நிபுணர்களுமே பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க. அந்த வகையில் மற்ற பழங்கள்லேருந்து தர்பூசணி எப்படி வேறுபடுது, அதனுடைய சிறப்புத்தன்மைகள் என்னென்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஸோ இதில் வந்து முக்கியமான பண்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகத்து, அதாவது வந்து ஆராய்ச்சி சொல்கிறாங்க அப்படின்னா 93% வந்து 100 கிராம் வந்து நீங்கள் இப்போ தர்பூசணி பார்த்தீங்க அப்படின்னா அது 93 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் தான். நீ உள்ள 3% வந்து மற்ற திசுக்கள். ஸோ திசுக்கள்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனித உடலுக்கு தேவையான சத்துக்களும் இருக்கு. ஸோ இப்போ இந்த பழத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனித உடலுக்கு தேவையான எல்லா உயிர் சத்துக்களுமே இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, அதுக்கப்புறம் வந்து தயமின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் B1, அப்புறம் விட்டமின் B2, விட்டமின் B3, B6, B9 அப்படிங்கிற அனைத்து வகையான மனிதனுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் இதில் இருக்கு. அதுக்கப்புறம் கனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், துத்தநாகம், இது எல்லாமே வந்து மனித உடலுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான அளவில் நாளில் ஒரு பங்கு வந்து இந்த 127 கிராம்ல இருக்கிறதா வந்து அமெரிக்க அந்த உணவு தர கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து தெரிவிக்குதுங்கய்யா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இனிப்பு வந்து மிக குறைந்த அளவு இருக்குது. 127 கிராம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடலில் கொண்டு போய் சேரக்கூடிய அந்த இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6.2 கிராம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மனிதர்களுக்குமே, இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்றாங்க, மற்ற வியாதிகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வந்து உங்களோட உடலில் சர்க்கரை அளவு வந்து இது அதிக அளவில் வந்து உயர்த்த போவதில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா நான் சொன்ன இந்த இனிப்பு சத்து, அந்த சர்க்கரையோட அளவு வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கு. 127 கிராம் நீங்க அந்த பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 6.4 கிராம் தான் வந்து இனிப்பு பொருள் இருக்கு. மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நார்பொருள்ல கிட்டத்தட்ட 10% வந்து இந்த 127 கிராம் வந்து நிறைவு பண்ணும். ஸோ இது வந்து இந்த பழத்தை வந்து மற்ற பழங்கள்லேருந்து வேறுபடுத்துது. இப்போ எடுத்துக்கிட்டால் மாம்பழத்து கூட ஒப்பிட்டீங்கன்னா அதில் வந்து சர்க்கரை அளவு மிக அதிகம். 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிராம் வந்து அதில் சர்க்கரை தான் இருக்கும். ஸோ அந்த அளவு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பழம் வந்து மற்றதுலேருந்து வேறுபடுது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு எழுத்தாளர் வந்து மார்க் ட்வைன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த தர்பூசணி பழத்தோட சுவையை உணரும் போது மனிதன் வந்து எதை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, இந்த தேவதைகள்லாம் எதை உணவாக உட்கொள்வாங்க அப்படிங்கிறத மனிதர்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சுவையை வந்து தேவதைகளோட உணவுகளுக்கு ஒப்பிட்டுக்காங்க. இது ரொம்ப சிறப்பு, இந்த பழத்தோட சிறப்பு.
ஐயா, இப்ப இந்த தர்பூசணி பழம் அப்படிங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே இதனுடைய உற்பத்தி முறைகளா வந்திருக்கதா அறிஞர்கள் சொல்றதா சொல்லியிருக்கீங்க. இந்த தர்பூசணிய எப்போதுலேருந்து சாப்பிடலாம், தர்பூசணி பழம் உணவா எப்போதுலேருந்து மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதை பத்தின ஒரு வரலாறு, அதை பத்தின தகவல்கள் ஏதாவது இருந்ததுனா கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
கட்டாயமா, கட்டாயமா. ஸோ எகிப்து, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, எகிப்து பிரமிடில் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த இதில் எடுத்து ஆய்வு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கனியோட விதைகள் வந்து உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கும் முந்தைய மனிதர்கள் வாழ்ந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா இதனுடைய விதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகளாக தான் நம்ம இதை விளைவிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதோட தாயகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. ஸோ இயற்கையிலேயே இந்த பழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கசப்பாக இருக்கும். ஸோ அதுலேருந்து மனிதன் வந்து தேர்வு செய்தல் அப்படின்ற அந்த விவசாய முறையில் வந்து பல முறைகள் இருக்குது. அதில் வந்து தேர்வு செய்தல், செலெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த செலெக்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து கலப்பினமாக்கல், ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற இந்த நிகழ்வு மூலமாகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இதை தொடர்ந்து அந்த ஹைபிரிடைசேஷன் மற்றும் செலெக்ஷன், அந்த தேர்வு செய்தல் மற்றும் கலப்பினமாக்கல் அப்படின்ற அந்த முறை மூலமாக நம்ம மனிதர்களுக்கு தேவையான அந்த பண்புகளை அந்த பழத்தில் கொண்டு வந்து அதை இன்னைக்கு வந்து நாம் வந்து சிறப்பாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு அது கிடைச்சிருக்கு. மனிதனோட உணவாக வந்து 2000 ஆண்டுகளாக இது வந்து பயன்பட்டு இருக்குன்றத வரலாறு நம்மகிட்ட இருக்கு. எகிப்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த விதைகள் வந்து அந்த பிரமிடுகளுக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க.
ஐயா, இப்ப சராசரியா ஒரு தர்பூசணி பழம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பழத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு மற்றும் தர்பூசணி பழத்துல இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு அப்படிங்கிறது எந்த அளவுக்குங்கய்யா இருக்கு?
அதாவது இப்ப தர்பூசணி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 1200 வகைகள் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. உலகம் முழுவதும் தர்பூசணி வந்து 1200 வகைகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதை அறிஞர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு 90%லேருந்து அதிகபட்சமாக 93% வரைக்கும் இதில் நீர்ச்சத்து இருக்கிறதா சொல்றாங்க. உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு வந்து இந்த வந்து ஆப்பிரிக்க கண்டத்தை தாயகமாக கொண்டிருந்தாலும் இன்னைக்கு வந்து அதிக அளவு உற்பத்தி கூடிய நாடாக வந்து சீனா இருக்குங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவை தொடர்ந்து துருக்கி, ஈரான், பிரேசில் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இவை 5 நாடுகள் தான் இன்றைய தேதிக்கு அதிக அளவு இந்த பழத்தை வந்து உற்பத்தி பண்றாங்க.
ஐயா, இப்ப தர்பூசணி அப்படின்னு சொல்றப்ப அது எந்தெந்த பகுதிகளில் வந்து அதிகமா விளையக்கூடியதா இருக்குது? பொதுவா எல்லா பழங்களுமே எல்லா காய்கறிகளுமே எல்லா நிலத்திலையும் விளைய போறது கிடையாது. தர்பூசணிக்கு ஏற்ற நிலம் எந்த அளவுக்கு அதுக்கு தேவையானதா இருக்குது, எந்த நிலத்துல அது அதிகமா வளரக்கூடியதா இருக்குங்க ஐயா?
தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டது, அது உண்மையிலேயே சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதி தான். ஸோ தர்பூசணி வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக வந்து ஒரு பயிராக வளரக்கூடிய இடம் நம்ம இந்தியா போன்ற வெப்பமண்டல நாடுகள் மற்றும் வெப்பமண்டல வளரக்கூடியது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற அந்த குளிர் பிரதேசங்களில் கூட இந்த கனியை வந்து வளர்க்குறாங்க. ஆனால் வந்து அது மிக சிறப்பாக வளரக்கூடிய தக அமைப்பு சீதோஷ்ண நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலநிலை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகளில் தான் அதிகமாக இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தாவரம் வந்து விதை விதைச்சதுலேருந்து நீங்கள் 120வது நாள் வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அது பூ பூத்ததுலேருந்து கிட்டத்தட்ட 90 நாள் அது வந்து பழம் வந்து பழுக்கிறதுக்கு, குறிப்பிட்ட ஒரு அந்த அளவு அடைகிறதுக்கு வந்து 90 நாட்கள் முதல் 100 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு தாவரம். இதுக்கு வந்து அதிக அளவு நீர் தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த கனியில இருக்கக்கூடிய 92% நீர் வந்து எங்க, நீங்க அந்த வேர் அது உறிஞ்சக்கூடிய அந்த நீர் தான் இங்க உள்ள வந்து சேருது. அதனால அதிக அளவு நீர் கொடுக்கணும். அதுக்கு வேகமாக வளரும் தன்மை உண்டு. மிதவெப்ப மண்டல பகுதிகள் பகுதிகள்லயும் மிக சிறப்பாக, இது குளிர் பிரதேசங்கள் காட்டிலும் இந்த பகுதிகளும் இது சிறப்பாக நமக்கு வந்து வேளாண்மை செய்யறதுக்கும் பயிர் செய்யறதுக்கும் சிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மிதவெப்ப மண்டல பகுதி. தமிழ்நாடு ஒரு மிதவெப்ப மண்டலத்தோட, அதனால தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துல நம்ம இது பயிர் செஞ்சாலும் இந்த கனி மண் பகுதியில இந்த தர்பூசணி வந்து கொஞ்சம் அதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதை நம்ம அதையும் நம்ம அந்த மண்ணில் தேவையான வளங்களை கொடுத்தோம்னா இந்த களிமண் பகுதியில கூட இதை நம்ம சிறப்பாக சாகுபடி செய்ய முடியும்.
ஐயா, இப்ப இந்தியா தவிர இந்த தர்பூசணிய வேற எந்தெந்த நாடுகள்ல பயிரிடுறாங்க? அப்படி பயிரிடும் பொழுது மற்ற நாடுகளில் விளையக்கூடிய தர்பூசணிக்கும் இந்தியாவில் விளையக்கூடிய தர்பூசணிக்கும் ஏதாவது வேறுபாடுகள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தர்பூசணிக்கும் தனியாக ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. அந்த டிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட புதிய ரகங்கள், அதாவது வந்து அந்த சர்க்கரையோட அளவை குறைச்சி பல்வேறு நிறங்களில், நம்ம வந்து பொதுவாக பார்க்கறது வந்து சிகப்பு நிறத்தில் இருக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கனி திசு. ஆனால் இந்த கனி திசு வந்து பல நிறங்களில் வந்து உருவாக்குறதுக்கு, பல நிறங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு இந்த பழத்தோட உற்பத்தியில உலக அளவில். சீனா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, சீனா, துருக்கி, ஈரான், பிரேசில், அமெரிக்க ஐக்கிய நாடு இதெல்லாம் மொதல் 5 இடத்துல இருக்கு. தமிழ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், இது வந்து ஒரு மிதவெப்ப மண்டல நாடு இந்தியா. இங்கே விளையக்கூடிய இந்த தர்பூசணி வந்து மற்ற குளிர் பிரதேசங்களில் விளையக்கூடியதை விட மிக சுவை வந்து இருக்கும், வைட்டமின் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கு, வளர்ச்சி வந்து மிக வேகமாக இருக்கும். வந்து இந்த மிதவெப்பமண்டல பகுதிகளையும் வெப்பமண்டல பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா, அந்த கனியோட அளவு, அதோட சுவை, நிறம், இது எல்லாமே வந்து நம்ம நாட்டில் விளையிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற பகுதிகள் குளிர் பிரதேசத்தில் விளையிறத காட்டிலும் இது நல்லாயிருக்கும். இதை பற்றியான நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சிகப்பு நிற திசுக்களில் இருக்கக்கூடிய அந்த லைகோஃபீல் அப்படின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட கேன்சர் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கேடயமாக மனித உடலில் வந்து பயன்படுது. அப்புறம் வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வயிறு வந்து உங்களுக்கு வந்து குறைந்த அளவு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஃபுல்லான மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் கூடாது. அதுக்கு வந்து இந்த பழம் வந்து மிக ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. மற்ற நாடுகளை விளையிறத காட்டிலும் இந்தியாவில் விளையக்கூடிய இதில் வந்து சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்கு, அளவு பெருசாக இருக்கு, அப்புறம் வந்து சுவை அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க.
ஐயா, இப்போ இந்த தர்பூசணி பழத்தில் என்ன மாதிரியான ஒரு ஆராய்ச்சி முறைகள் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு? இதில் வேறு வடிவங்கள் ஏதாவது செய்யலாமா, அல்லது வேறு விவசாய முறைகளாக இருக்கட்டும், அல்லது பொதுவான ஆய்வுகள் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை வந்து இன்னைய தேதியில் உலகம் மக்கள் தொகை வந்து 800 கோடியை வந்து தாண்டிடுச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 800 கோடி மக்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னா, நம்மளோட இன்னொரு புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையோட அளவு அதிகரிக்குது, இன்னொரு புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நில சாகுபடி, நம்ம பண்ணக்கூடிய அந்த நிலத்தோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து குறிப்பிட்ட அளவு நிலம் தான் நம்மக்கிட்ட இருக்குது, நிலத்தோட அளவை நம்மளால் அதிகப்படுத்தி போக முடியல, அதுக்குள்ளாரையும் நம்ம வந்து உற்பத்தி அதிகப்படுத்தணும். இப்போ இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 டன் வரைக்கும் எடுக்கலாம். நல்ல ரகமாக இருந்ததுன்னா 30 டன் வரைக்கும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுனால இன்னும் வந்து உற்பத்தியை நம்மளால் எப்படி பெருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொன்னேன், ஆராய்ச்சி மையம் புதுதில்லியிலேருந்து இப்போ வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்ன மாதிரியான இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆராய்ச்சின்னா, அதான் இந்த அதோட அளவு வந்து இது பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பிடும்படியாக ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெவ்வேறு வடிவத்தில் அதை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இதய வடிவத்தில் இந்த பழத்தை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மனித முக வடிவத்தில் இதை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா, அதை சாப்பிட்றவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்குறவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. மனிதனுக்கு வந்து இன்றைக்கி மகிழ்ச்சி தான் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அந்த மகிழ்ச்சியோட அளவை கூட்டுறதுக்கும் இந்த மாதிரியான பல்வேறு வடிவங்களில் வந்து ஜப்பானியர்கள் இந்த பழத்தை வந்து கனி வந்து இளம் நிலையில் இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வடிவத்தை வந்து கனிக்கு மேல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கனி பெருசாகும் போது அந்த குறிப்பிட்ட வடிவத்திலே அந்த கனி வந்துருக்கு. இந்தியாவை இதோட பல்வேறு இன்னொரு முக்கியமான குறிப்பிடையானது என்னன்னா, வேக்சின் போடுறாங்க இல்லையா, இப்போ ஊசி வழியா வேக்சின் போடுறாங்க, அது ஒரு குறிப்பிட்ட வேக்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கனிக்குள்ளாரையும் நீங்க இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்புக்குள்ள போற மாதிரி எடிபிள் வேக்சின் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இந்தியாவில் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
ஐயா, தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லும்போது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள், குறிப்பா கர்ப்பிணி பெண்களா இருக்கிறவங்க இந்த தர்பூசணி பழத்தை அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவா பரவலா ஒரு கருத்து ஒன்று சொல்றாங்க. இது உண்மையாங்கய்யா? ஏன் இந்த கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தர்பூசணி பழத்தை அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
இதுல வந்து நான் ஏற்கனவே அந்த லைகோபின் அப்படின்ற அந்த கண்டென்ட் இருக்கு, அது எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு இது, ஒரு குறிப்பிட்ட வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு அது பயன்படும். அவங்களுக்கு ஏன் குறிப்பிடும்படியா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து சர்க்கரை அளவு குறைவாக தான் இருக்கு, அப்படி இருந்தாலும் இதுல ஒரு சில வேதிப்பொருள்கள் வந்து அவங்களோட உடலுக்கு ஒத்துக்காத அளவுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவங்க வந்து அதிக அளவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுவுமே அளவோட இருக்கணும், அதுவும் அவங்க வந்து அந்த கர்ப்ப காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும், மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வாத ஒரு சில பொருட்கள் இதில் இருக்கிறதா ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க அதிக அளவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லலை, அதிக அளவு எடுத்துக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த தடையும் இந்த பழத்தை சாப்பிட்றதுல யாருக்கும் கிடையாது.
ஐயா, இப்போ தர்பூசணி பழத்தில் இன்னைக்கு புதிய என்ன மாதிரியான ஒரு ஆராய்ச்சிகள், ஒரு ஆய்வுகள் இன்னைக்கு நிறைய ஆய்வு மாணவர்கள் வந்து இந்த தாவரவியல் துறையில பல்வேறு விதமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் நிலையங்கள்ல இதை பயிற்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தர்பூசணி பழத்துல என்ன மாதிரியான ஒரு ஆய்வுகள் இப்ப போயிட்டு இருக்குங்கய்யா?
அதான் நான் சொன்ன இல்லையா, அந்த எடிபிள் வேக்சின் அதை வந்து இதுல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கடந்த சில ஆண்டுகளா. ஏன்னா நீங்க இன்ஜெக்ஷன் போடுறது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு உணர்வு, அது கொஞ்சம் ஒரு சில இதுதான். அதனால வந்து உணவு வழியா இந்த வேக்சினை வந்து கொண்டு போறதுக்கான ஆராய்ச்சி வந்து மிக அதிக அளவுல இந்த கணியில் நடந்துட்டு இருக்கு. ஒரு வேக்சின் மட்டும் இல்ல, நிறைய வேக்சினை வந்து உள்ள இதுக்குள்ள கொண்டு வந்து நீங்க ஊசி மூலமா செலுத்தாம உணவு மூலமாவே உங்களுக்கு வந்து உடல்ல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குறதுக்கு தேவையான அந்த மருந்தை வந்து இந்த உணவுப் பொருள் மூலமாகவே கொண்டு வர்றதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதிக அளவு உற்பத்தி இதோட வளர்ச்சியை வந்து பெருக்கிறதுக்கான பல்வேறு ரகங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கனி திசு இருக்கு இல்லையா, அதோட நிறம் இப்போ நமக்கு வந்து மஞ்சள் நிறம், ஒரு சில வெள்ளை வெண்மை நிறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயே நமக்கு தேவையான பல்வேறு வண்ணங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வண்ணங்கள்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேற நாடுகள்லயும் உலகம் முழுவதுமே இது பத்தியான ஆராய்ச்சி பரவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தின் அளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்கணும். ஸோ அப்போ குறிப்பிட்ட இருக்கிற அந்த இடத்துக்குள்ள நம்ம அதிக அளவு உற்பத்தியை பெருக்கணும், உற்பத்தியை பெருக்கிறதுக்கு தேவையான ஆராய்ச்சிகள் வந்து அதிக அளவுல பண்ணிட்டு இருக்கிறாங்க. மண்ணின் ஊட்டச்சத்துக்கும் இந்த தாவர வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க.
ஐயா, இப்ப நம்ம நிறைய பொதுமக்கள் சந்தைகள்ல வந்து தர்பூசணி பழம் வந்து வாங்குவாங்க. நல்ல ஒரு சுவையான ஒரு தரமான தர்பூசணி பழம் அப்படிங்கறத நம்ம பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில பழங்கள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள அது ஒரு அழுகிய தன்மை உடையதாவோ அல்லது கெட்டு போனதாவோ ஒரு சில பழங்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வாங்கும் பொழுது இது தரமான பழம் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சு வாங்குறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
கனியோட தோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தவித டேமேஜும் இல்லாம நம்ம பாத்துக்கணும், முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனியை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியமான இது பாத்தீங்கன்னா அளவு, அளவு வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா உள்ள வந்து கனி திசு இருக்கும், ஆனா அது வந்து முற்றியது கிடையாது. ஏன்னா எந்த ஒரு கனியுமே வந்து விளைந்து முற்றி அதுக்கப்புறம் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து உள்ள சேர்த்து வச்சிருந்தாதான் அந்த சுவை இருக்கும். இதுல இந்த அளவை வச்சு கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தை விளையிறதும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உளுந்தூர்பேட்டை அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு தர்பூசணி வந்து ரொம்ப சிறப்பா வந்து சுவையா இருக்கிறதா எல்லாராலையும் பரவலா அறியப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ரகங்கள் நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 ரகங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் பரவலா பயிரிடப்படுது. இது தேர்ந்தெடுக்கிறது வந்து முக்கியமானது என்னன்னா நம்பகத்தன்மை ரொம்ப முக்கியம் ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சைஸ், ரொம்ப சின்ன சைஸ் நம்ம வாங்கக்கூடாது. ஏதோ வந்து ஒரு 6 கிலோ இல்ல 7 கிலோ அந்த மேல இருக்கிற சைஸை தான் நம்ம வாங்கணும். இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டர்னல் ரெண்டுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த கனியோட மேற்புறத்தும் எந்தவித டேமேஜும் இல்லாம பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சின்ன டேமேஜ் இருந்தா 30 நாள் பண்றாங்க கடையில. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கனிப்பிசுகள் வந்து அந்த மூலமா பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து பூஞ்சைகள் உள்ள நுழைஞ்சு நல்லா இருக்கும். ஆனா உள்ள பூஞ்சைகள் உள்ள போய் வளர்ந்து பெருக ஆரம்பிச்சிடும். உள்ள ஏன்னா இது வந்து இனிப்பு இது இருக்கு, உங்களுக்கு வந்து நீர் அதிக அளவு இருக்கு, தாவரத்துக்கு அந்த பூஞ்சைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால அதிக உள்ள பூந்து வளர்ந்துடும். அதன் மூலமா தான் நமக்கு வெளியே பார்க்கும்போது நல்லா இருக்கு, உள்ள இருக்கும்போது இந்த நீங்க சொன்ன மாதிரியான போயிருக்கு. அந்த வேர்ப்புற தோல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாததான் நம்ம பார்த்து வாங்கினாலே நமக்கு சிறப்பானதான் இருக்கும்.
ஐயா, இப்ப ஒரு தர்பூசணி பழம் தாவரத்திலேருந்து நம்ம பறிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி எத்தனை நாட்கள் நம்ம கெட்டு போகாம வந்து நம்ம பயன்பாட்டுல ஒரு சாதாரண ஒரு பழம் வந்து இருக்கும், மனிதன் சாப்பிடக்கூடிய தன்மையுடையதா அந்த பழம் வந்து கெடாம நம்ம வாங்கினதுல இருந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியுங்க ஐயா?
முக்கியமானது வந்து இதுல பாத்தீங்கன்னா வெப்பநிலை தான். இப்ப வந்து நீங்க பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குறைந்த வெப்பநிலையில இந்த பழத்தை வச்சிருப்பாங்க. அப்படி வைக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30-45 நாள் வந்து இதை கெடாம நீங்க பாதுகாக்கலாம். இந்த தர்பூசணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குக்கர்பிட்டேசி அப்படிங்கிற அந்த தாவர குடும்பத்தை சார்ந்தது. இந்த தாவர குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதோட கனித்தோல்ல வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து மெழுகு பூச்சி இருக்கும். நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, அந்த மெழுகு பூச்சி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு கனி கூட உரசாம நீங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றீங்க இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அது ஒன்னோட ஒன்னு உரசும் போது அந்த மெழுகு படலம் வந்து பாதிக்கப்படுது. நீங்க மெழுகு படலம் பாதிக்கப்படாம வச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு 10 50-55 நாள் வந்து இந்த பழத்தை வந்து கெடாம நீங்க பாதுகாக்க முடியும். அந்த மெழுகு பூச்சி ஒன்னோட ஒன்னு உரசும் போது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நுண்ணுயிர்கள் உள்ள நுழையதுக்கான அந்த பாதையை உருவாக்கி கொடுக்குது. ஸோ அது மூலமா இதை வந்து நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த காலம் வந்து குறைவானதான் மாறுது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது தூக்கி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம வீட்டில் பறிச்சு எந்த டேமேஜும் இல்லாம நீங்க இது வந்து 30 பாதுகாக்க முடியும். வெப்பநிலையில கூடுதலா இன்னொரு 10 வந்து சேமிக்க முடியும். நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமா வந்து நீங்க அதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீரின் அளவு அதிகமா இருக்கு, சர்க்கரை இருக்கிறதுனால உடனடியா அது நுண்ணுயிர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற தகவமைப்பு இதுல இருக்கிறதுனால உடனடியா அது வந்து இந்த பழத்தை வந்து பாழ்படுத்தும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த கனியை வெட்டாம நீங்க வச்சிருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னமே இந்த மெழுகு படம்லாம் பாதிக்கப்படாம வச்சிருந்தோம்னா நம்மளால 30-45 இந்த கனியை வந்து கெடாம பாதுகாக்க முடியும்.
ஐயா, இப்ப இந்த தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்றப்ப பொதுவா சில விலங்குகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இயற்கையாவே வந்து நிறைய பழங்களை காய்கறிகளை வந்து உண்ணும். தர்பூசணிய வேற என்னென்ன விலங்குகள் அல்லது பறவைகள் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு தாவரமா அந்த தர்பூசணி இருக்குதுங்க ஐயா?
இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே இந்த மயில் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மயில் வந்து இந்த பழத்தை வந்து நல்லா அருமையா சாப்பிடும். மற்ற சின்ன சின்ன விலங்குகள் வந்து இந்த கனி தோலை வந்து அதால உடைக்க முடியாதுங்கிறதுனால அதை சின்ன விலங்குகள்லாம் இதை சாப்பிடாது. பெரிய விலங்குகள் வந்து இதை ரொம்ப சர்வசாதாரணமாக சாப்பிடணும். நீங்க பாதுகாப்பு இல்லாத இடங்கள்ல இதை வளர்த்தாங்க அப்படின்னா அந்த இலையை வந்து அது விரும்பி சாப்பிடாது. இந்த கனியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது விரும்பி சாப்பிடும். ஏன்னா இதுல வந்து சத்துக்கள் அதிகமா இருக்கு, உற்பத்தி அதிகமா இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல விலை இல்லை அப்படின்னா இதை வந்து ஆடு மாடுகளுக்கு இதை தீவனமாகவும் நேரடியா பயன்படுத்துறாங்க.
ஐயா, இன்றைய இந்த தேசிய தர்பூசணி தினம் இன்னைக்கு கடைபிடிச்சு வர்றோம். இந்த தினத்துல தர்பூசணியினுடைய பயன்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய ஒரு கருத்துரைகள் என்னென்னங்க ஐயா?
இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிதவெப்ப மண்டல நாடு. ஸோ நான் படிக்கிற காலத்தில் என்னோட ஆசிரியர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னா இந்தியா மாதிரியான பழங்கள் நிறைந்த ஒரு நாடு உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சீசன்லையும் நமக்கு பல வகையான பழங்கள் கிடைக்கும். எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குதோ அது இயற்கையாக விளைந்த பழங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து நுண்ணூட்ட சத்துக்களும் நம்ம வந்து பெற முடியும். மாம்பழம் கிடைக்கிற காலத்தில் வந்து நல்ல இயற்கை முறையில் பழுக்க வச்ச அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிடலாம். ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய அந்த வாழைப்பழங்களை வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் உடலில் வந்து அந்த விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு கேடயமாக இருக்கக்கூடிய பழங்களான அந்த ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் திராட்சை பழம், அந்த மாதிரியான அனைத்து வகையான பழங்களையும். ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பழங்கள் வந்து இயற்கையான முறையில் கிடைக்குதா அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஓரளவு பார்த்து அந்த தன்மையோட இருக்கிறத பார்த்து வாங்கி சாப்பிட்டோம்னா நல்லது. இந்த தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து ரொம்ப மிக விரும்பி உள்ளக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 90% மேலே நீர் சத்து இருக்கு. உங்க உடல்ல வந்து நீர் சத்து குறையிறது வெயில் காலத்துல வந்து மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். அதனால இந்த காலகட்டத்தில் அந்த வெயில் இந்த கனி நமக்கு அதிகமாக கிடைக்கும். கனியை வந்து வெயில் காலத்தில் நீங்கள் தினமும் சாப்பிடலாம். அதற்காக வந்து அதிக அளவு சாப்பிடாம குறைந்த அளவு ஒரு 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பழத்தை வாங்கி அதை வந்து தேவையான அளவு பகிர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் அந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து சேரும். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து பழங்களையும் இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய எல்லாரும் வாங்கி சாப்பிடும். நம்ம விவசாயிகளுக்கும் தேவையான வருவாய் போய் சேரும். நம்ம வந்து நோய் இல்லாம சுகாதாரமா, இதுதான் நான் இன்னைய தேதியில நம்ம சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை.
ஐயா, இது வரைக்கும் இன்றைய தேசிய தர்பூசணி தினத்துல தர்பூசணிக்காக இந்த சிறப்பு தினத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம், தர்பூசணியில மனிதனுடைய உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் என்னென்ன, தர்பூசணி மற்ற பழங்கள்லேருந்து எப்படி வேறுபடுது, தர்பூசணியினுடைய சிறப்புகள், பழத்தில் இருக்கக்கூடிய வகைகள் அப்படிங்கறது குறித்து மிகச் சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்குனீங்க. புதுகை பண்பலை நேர்கள் சார்பா தேசிய தர்பூசணி தின வாழ்த்துக்களையும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நேர்களே, இதுவரை தாகம் தணிக்கும் தர்பூசணியை பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய திருநெல்வேலி மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் உதயகுமார் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.